திம்பக் குயிலே சூசுடர் ஞாயிறு போல அந்தரத்தே நின்று விழுந்தேன். இங்கு அடியவர் ஆசை அறுப்பான் முந்து நடுவும் முடிவும் ஆகிய மூவர் அறியா சிந்துர சேவடியானை சேவகனை வரக்கூவாய் சுந்தரத்தின் பக்குயிலே. இப்ப குயிலை ஒரு அடைமொழி கொடுத்து சொல்றார் இன்பக் குயிலே. அதனுடைய குரல் நமக்கு இனிமையாக இருக்கிறது, அதனாலே குரலாலே இன்பத்தை உழைக்கிற குயிலே என்றார். அதற்கு முன் சுந்தரம் அழகான என்று சொன்னார். ஆனா குரல் குயிலுடைய உருவத்திலே அழகில்லை, அதன் குரலிலே தான் அழகு இருக்கிறது. அதனாலே சுந்தரம் என்பது அதன் குரலுக்கு ஏற்றது. அந்த அழகு குரல் அழகு, குரல் குரல் அழகாலே இனிமையை தருகின்ற இன்பத்தை தருகின்ற குயிற்பறவையே சூசுடனாயிரு போல அந்தரத்தே நின்று விந்தி. ஒரு சூரியன் எங்கிருக்கிறான் என்று பார்த்தால் மிக மிக உயரமாக அபாயத்திலே இருக்கிறான். ஏதாவது அவனுக்கு மேலே கீழே ஏதாவது பிடிமானம் இருக்கான்னா ஒண்ணுமில்ல, அந்தரத்துல அப்படியே தொங்குறான். அந்தரம் என்றால் நடு இடம், மேலும் இல்ல கீழும் இல்ல பக்குவம் இல்லாமல் தனித்து நிற்கின்ற ஒரு இடத்தைத்தான் அந்தரம் என்று சொல்வோம். அந்தரத்தே நின்று விந்தி, அந்தரமாகிய மேல் இடத்திலிருந்து இறங்கினான். யாரை போல? சூழ் சுடர் ஞாயிறு போல ஒளி வீசிக்கொண்டு ஆகாயத்திலே இருக்கிற சூரியன் எப்படி அந்தரத்திலே நிற்கிறானோ அந்த சூரியனை போல அவ்வளவு ஜெகஜோதியாக அந்த ஆகாயத்திலிருந்து கீழே இறங்கி வந்தார். இறங்கி வரும்போது இந்த திருப்பெருந்துறையிலே இறங்கினான். இறங்கி இருக்கிற அடியார்களை எல்லாம் அழைத்தான், எல்லாருக்கும் உபதேசம் பண்ணினான். உபதேசத்தினாலே எல்லாருக்கும் என்ன நேர்ந்தது? எல்லாரும் ஆசையை விட்டுவிட்டார்கள். அந்தரத்தே நின்று விந்து எங்கு அடியவர் ஆசை அறுப்பால், அடியாருடைய ஆசையை நீக்கிவிட்டான். அடியார்கள் என்ன ஆசை உடையவராக இருந்தார்களோ அந்த ஆசையை நீக்கிவிட்டான். ஆசையை ஒழித்தானா? இதுக்கு முன்னாடி அந்த அடியார்கள் ஆசையை ஒடுக்கலையா? அப்போ அவர்கள் ஆசை உடையவர்களா இருந்தா அவர்கள் எப்படி அடியார்கள் என்று சொல்ல முடியும் என்று கேட்டா, அவர்கள் இந்த உலகத்து பொருள் மேல ஆசை கிடையாது, இந்த உலகத்து பொருள் மேல எல்லா ஆசையும் விட்டுவிட்டார்கள். ஆனா ஆசையை விட்டவர்கள் வேறொரு ஆசையை பிடிச்சு விட்டார். வள்ளுவரே என்ன சொன்னார்? இந்த உலகத்தில் இருக்கிற ஆசையை விடணும் விடணும்னு சொன்னார். எப்பா விடணும்னு சொன்னா? நான் விட்டுட்டா கீழே விழுந்துருவேன், அதை விட்டா இன்னொன்னு பிடிச்சுக்கணும், ஏதாவது இன்னொன்னு பிடிக்கிறது வழி சொல்லு, நான் படைய ஆசையை விட்டுடுறேன்னு வள்ளுவர்கிட்ட சொன்னவன் அவர் சொன்னார், இறைவன் என்ற ஒருவனை பிடித்துக் கொள்ளுங்கள், இறைவன் திருவடியை பிடிக்க மற்ற ஆசையை விட்டுருங்க. பற்றுக பற்றத்தான் பற்றின் ஆசையே இல்லாத இறைவனுடைய திருவடி பற்றை பற்றாக பிடியுங்கள். பற்றுக பற்று விளக்கு, உங்களிடத்தில் இருக்கிற ஆசை போகணும்னா அந்த இறைவன் திருவடியை பிடியுங்கோ அப்படின்னு. அப்ப இவங்க எதில் ஆசை வச்சார்கள்? உலகத்து உள்ள பொருள் ஆசையை விடணும்னு நினைச்சார்கள். அதுக்காக இறைவனிடத்தை ஆசை வைத்த திருவடியிலே ஆசை வைக்க அதை பிடித்து விட்டார்கள். ஆனா அந்த ஆசை நிறைவேறல. இறைவன் திருவடி வேண்டும் வேண்டும் என்று அதனிடத்திலே பற்று வைத்தார்களை தவிர அந்த ஆசை இன்னும் நிறைவேறாதிருக்கிறார். அந்த ஆசையை அறுத்துவிட்டான் இறைவன், திருவடியை கொடுத்துட்டான். ஆசை நிறைவேறியதுன்னா எதை நாம் எதிர்பார்க்கிறோமோ அந்த பொருள் நமக்கு கிடைச்சிட்டா ஆசை விட்டு விடும் இல்லையா? அதனால ஆசையை அறுப்பான். திருவடி மேல் வைத்த ஆசையும் திருவடியை கொடுத்து அதையும் ஒழித்து விடுகிறான் என்பதை அவர் சொல்ல வருகிறார். அந்தரத்தே நின்று இங்கு அடியவர் ஆசை அறுப்பான், அடியவர் ஆசையாகிய திருவடி பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிற திருவடி வேண்டும் என்று ஆசைப்பட்டிருந்தாரது ஆசையை திருவடியை கொடுத்து ஆசையை நீக்கினான். முந்தும் நடுவும் முடிவும் ஆகிய மூவர் அறிய சிந்துர சேவடியானை சேவகனை வரக்கூவாய் முந்தும் நடுவும் முடிவும். முந்தும் ஆரம்பம், நடு நடுப்பகுதி, முடிவு ஆதி, நடு அந்தம், மூணும் அவனுக்கு கிடையாது. இதான் ஒன்னே சொல்லுங்க, இந்த மூணு இல்லைங்கிறத எப்படியா தெரிஞ்சு முடியும்? நேர்கோட்டை பாத்தீங்கன்னா முதலும் தெரியும், முடிவும் தெரியும், நடுவில் இருக்க இடம் தெரியும். ஒரு வட்டத்தை போட்டு முடிச்சு விட்டு ஒரு தட்ட காட்டு இது எங்க ஆரம்பிச்சது எங்க முடிஞ்சது எது நடுவிடம் காட்டுன்னா அவனால சொல்லு தெரியும். ஓட்டம்னு போனா அவன் எங்க ஆரம்பிச்சாலும் கொஞ்சம் நினைவனாலே இடத்த ஞாபகம் வச்சுட்டு இருப்பான். போட்ட பிறகு அந்த வட்டத்துக்கு ஆரம்பமோ நடுவோ இறுதியோ கிடையாது. அதுபோல ஆண்டவனுக்கு முதலும் முடிவும் நடுவும் என்பது இல்லை. அதை சொல்ல வருகிறார், முந்தும் நடுவும் முடிவும் ஆகிய இந்த மூன்றும் இல்லாதவன் மூவர் அறியா. இந்த மூன்றையும் மூவருமே தெரியாதவர்கள். மூவர் என்றால் பிரம்மா விஷ்ணு ருத்ர. பிரம்மாட்ட போய் சிவனுக்கு எங்கே ஆதி எந்த இடம் நடு எது இருதுன்னா எனக்கு தெரியாதுயா அப்படின்ட்டுவான். திருமாலை போய் கேட்டாலும் எனக்கு தெரியாதுமான். ருத்ர போய் கேட்டாலும் எனக்கு தெரியாது. அந்த பெருமானுக்கு முதல் முடிவென்றது தெரியாது. இந்த மூன்றும் மூவரும் அறியா. மூவருக்குமே தெரியாதுன்னா அப்ப நம்ம வாழ் இருக்க மனுஷாளுக்கு அங்கு தெரிய போகும். மூவரும் அறியா சிந்துர சேவடியானே இருக்கிற சிவந்த அடியுடைய பெருமானே அதான் சேவடி. அது சிந்துரச் சேவடி. சிந்துரம் என்ற ஒரு பொருள் எப்படி சிவப்பாயிருக்கோ அதுபோல் சிவந்த திருவடியுடைய பெருமானே சேவகனே நமக்கு பாதுகாவலனாக இருக்கிற பெருமானே வருவதற்காக நீ அழைப்பாயாக என்று சொன்னேன். இன்பம் தருவன் குயிலே குயிலே உனக்கு நான் இன்பம் தருகிறேன். முதல் பாட்டில் அந்த குயில் தனக்கு இன்பம் தருவதா சொன்னான். சுந்தரத்து இன்பக் குயிலே எனக்கு உன் குரல் குயில் குரல் இனிமையால் எனக்கு இன்பம் தருகிற குயிலே என்று சொன்னவள் இப்ப அந்த குயிலை பார்த்து இன்னும் பூ மாட்டேங்குது. அஞ்சு பாட்டு சொல்லிட்டார் குயிலை பார்த்து நீ பூ பூ அழை அழைன்னு சொல்லி பார்த்தார். இப்ப சொன்னார் நீ கொடுத்தாதான் இந்த குயில் பூங்கொழுது. இந்த உலகத்துல ஏதாவது கொடுத்தாதான் நடக்கும். கொடுக்கலன்னா நடக்காதுன்னு இந்த காலத்து நிலை இருப்பார்கோ. அதே மாதிரி அந்த குயிலை பார்த்து உனக்கு தர்றேன். உனக்கு இன்பம் தருகிற பால் வேணுமா தேன் வேணுமா பழம் வேணுமா உணவு வேணுமா எல்லாம் தரேன்னு சொல்லி பார்க்கிற. இன்பம் தருவன் குயிலே இன்பமான பொருளையெல்லாம் உனக்கு நான் தருவேன். சரியான சம்பந்தர் கூட ஒரு கிளியை கூப்பிட்டு அந்த தோணிபுரத்திலே உரைகின்ற துறையாரும் கடற்தோடி புறத்து இறைவன் துளங்குமிழம் திரையான திருநாமம் எனக்கு ஒரு கால் கூறாயே சிறையாரும் மடக்கிளியே இங்கே வா தேனோடு பால் உனக்கு தருகிறேன். தேனும் பாலும் உனக்கு உண்ண கொடுக்கிறேன். இங்க வானு கூட்டார் பாருங்கள். அது மாதிரி இவர் சொல்றார் இன்பம் தருவன் குயிலே உனக்கு இன்பம் தருவதற்கு உரியதான தேனும் பாலும் பழமும் உனக்கு தருவேன். ஏழு உலகம் முழுதாடி அவன் ஏழு உலகத்தையும் தான் முழுமையாக ஆட்சி செலுத்துகிறான். அவன் ஒருவனே ஏழு உலகத்துக்கும் ஒரே தலைவனாக ஆளுகின்றவனாக ஆட்சிக்குரியவனாக இருக்கிற ஆளி அன்பு சேர்க்கிறவன் எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்துகிறான். அமுதளித்து ஊறும் ஆனந்தன் நமக்கு யோகம் இருந்த காலத்திலே துருவ மத்தியிலே அமுதத்தை கொடுத்து நமக்கு மேலும் மேலும் அந்த ஆனந்தத்தை ஊறி ஊறி கொடுத்துக் கொண்டிருக்கிற பெருமான். வான் வந்த தேவன் ஆகாயத்திலிருந்து கீழே இறங்கி வந்த பெருமான். நண்பொன் மணிச்சுவது ஒத்த நட்பரிமேல் வருவானை பரிமேல் வருவானை குதிரை மேல் ஏறி வந்த பெருமான். அதே திருப்பெருந்துறையில இருந்த பெருமான் மாணிக்க வாசகருக்காக பாண்டியண்டத்திலே பணத்துக்கு ஈடுகட்ட குதிரையை ஒப்பிப்பதற்காக குதிரை மேல் ஏறி வந்தார். அதான் பரிமேல் வந்தார். அப்படி பரிமேல் ஏறி வந்தவருக்கு முன்னே ஒரு அடைமொழி சொல்றார். நண்பொன் மணிச்சுவது ஒத்த சுவடு ஒத்த என்ற இந்த வார்த்தையை சுவடு என்றால் இறைவனுடைய திருவடி. ஒத்துதல் என்பது தலையிலே சூட்டுதல். சுவடு ஒத்துதல் என்பது இறைவன் தன் திருவடியை தலைமையில் சூட்டுதற்காக பரிமேல் ஏறி வந்தான் என்று உரை காட்டுவார்கள். இறைவன் தலையிலே திருவடியை சூட்டிய பிறகுதான் குதிரை மேல் ஏறி வந்தாரே தவிர குதிரை மேல் ஏறி வந்த பிறகு மாணிக்கவாசகருக்கு திருவடி சூட்டல. ஆகவே சுவடு ஒத்த பரிமேல் வந்தான் என்று சொல்லுகிறது அந்த தலையிலே திருவடி சூட்டுவதற்காக குதிரை மேல் ஏறி வந்தான் என்பதல்ல. கடனை திருப்பி கொடுப்பதற்கு வந்திருக்கார். ஆக சுவடுத்த என்பது திருவடி சூட்டை செய்வதற்கு என்று பொருள் தராது. பின்ன ஏற என்ன பொருள்னா அந்த குதிரைக்கு இது அடைமொழி. பரி இருக்கே அந்த குதிரையினுடைய சுவடுனா கால். அந்த சுவடாகிய கால்கள் அந்த வேதமாகிய குதிரை மேல அவன் ஏறி வரான். அந்த வேதத்தாகிய குதிரைக்கு நான்கு கால், ரிக்குன்னு ஒரு கால், யஜுன்னு ஒண்ணு, சாமம்னு ஒண்ணு, அதர்வனம்னு ஒரு கால், நாலு கால நடக்குது. அப்ப நடக்கிற போது நாலு காலும் ஒரே தன்மையுடையன கால்கள். நாலு காலுக்கும் சலங்க போட்டிருக்கானவன் நன் பொன்மணி சுவடு, நல்ல பொன்னாளாகிய மணி பதித்த, உள்ளே மணிகளை உள்ளே போடப்பட்ட பொன்னாகிய ஒரு சதங்கை கட்டப்பட்ட கால்கள், சுவடு என்றார் கால். அந்த சுவடுகள் ஒத்த நான்கும் ஒரே மாதிரியாக அவைகள் காலை எடுத்து நடக்கின்றன. அதான் ஒரு காலுக்கு ஒரு கால் விரைந்தோ மாற்றியோ கூட கொண்டிட்டோ வைத்து நடப்பதை, ஒரு கால் எவ்வளவு தூரம் துருக்கி வைக்கிறதோ அதே அளவு அடுத்த கால் துருக்கி வைக்கும். அதனுடைய நடை அவ்வளவு அழகாக நடை போட்டு வரும், அளவு ஒத்து நடக்கின்ற நடையினுடைய ஜதியினுடைய பெருமைக்காக குதிரைக்கு அடைமொழியாக அவைகள் வருகின்றன. நன் பொன்மணி, நல்ல பொன்னாலான மணி அணிந்த சதங்கையுடைய சுவடு என்ற கால்களால் தான் நடந்து வருகின்ற ஜதியிலே ஒத்திருக்கின்ற நல்ல ஒரு குதிரையின் மேலே ஏறி வருகின்றவனாகிய அந்த பெருமானை கொம்பின் மிளத்தும் குயிலே, மரக்கொம்பிலே இருந்து கொண்டு கூவுகின்ற குயிலே, நீ கோகடிநாதனை கூவாய், திருப்பெருந்துறையிலே இருக்கின்ற பெருமானை அழைப்பாயாக. கோகடி என்பது திருப்பெருந்துறைக்கு உரிய பெயர். அதனாலே அந்த திருப்பெருந்துறையிலே குதிரை மேல் வந்த பெருமானை, திருப்பெருந்துறையில் உள்ள பெருமானை நீ அழை என்று அந்த குயிலுக்கு சொன்ன. குயிலே உன் துணை தோழியம்மாவன் பொன்னை அழித்த நன்மேனி புகழில் திகழும் அழகன் மன்னன் பரிமிசை வந்த வள்ளல் பெருந்துரை மேய தன்னவன் சேரலன் சோழன் சீர்புயங்கன் வரக்குவாய் உன்னை உகப்பன் குயிலேன். ஏ குயிலே, உன்னைத்தான் நான் விரும்புகிறேன், உன்னை தவிர வேறு நான் யாரையும் விரும்பவில்லை. உகப்பன் என்றால் விரும்புகிறேன், உன்னையே என்பது ஏகாரம் அங்கே தொக்கி இருக்கிறது. உன்னையே விரும்புகிற வேற ஒரு கிளி எனக்கு விருப்பம் இல்லை, வேற ஒரு மயில் எனக்கு நாட்டம் இல்லை, வேற ஒரு மான் எனக்கு விருப்பம் இல்லை. ஏ குயிலே, உன்னை நான் விரும்புகிறேன். பக்குவம் வாய்ந்த ஒரு ஆத்மனே, பக்குவம் நிறைந்த ஒரு ஆத்மாவே, உன்னை நான் விரும்புகிறேனா, நீ ஈடேற வேண்டியவனாக இருக்கிறாய், உன்னையே நான் விரும்புகிறேன். உன் துணை தோழியும் அவன், உனக்கு நான் துணை வருகிற தோழியுமாக இருக்கிறேன் என்று சொல். அந்த குயிலே, உன்னை நான் விரும்புகிறேன், உனக்கு நான் தோழியுமாக வருகிறேன் அப்படின்னா தனக்கு சகாவாக நண்பனாக ஆக்கிக்கொள். குயிலும் தானும் ஒத்த நண்பர்களாக ஆக்கி பேசுகிறார். அப்போ இதுவரை குயிலின்றி பேசப்பட்டவர் யாருன்னு சொல்லியிருக்கிற ஒரு நல்ல ஆத்ம ஞானம் பெறப்பட்ட ஒருவர், அவனை இங்கே மாணிக்க வாசகர் அழைக்கிற, உன்னை நான் உகக்கின்றேன், உனக்கு நான் துணை தோழியாகவும் இருக்கிறேன், நீனு நானும் ஒருத்தர் தான், பக்குவம் நிலையில நாம் ரெண்டு பேரும் ஒரு நிலைக்கு வந்துவிட்டோம் என்று அந்த அனுபவம் மிக்க ஒரு ஆத்ம ஞானியை தன்னோடு அழைத்து பேசுகிற, உனக்கு நான் தோழியுமாக இருப்பேன், பொன்னை அழித்த நன்மேனி புகழில் திகழும் அழகன் திருப்பெருந்துறையிலே எனக்கு குருநாதராக வந்தாரே, அவருடைய உடம்பு எப்படி இருந்தது தெரியுமா, பொண்ணை கூட தோற்கடிச்சிடும், பொண்ணை எப்படி பல பல பலன்னு மின்னுமோ, தங்கம் எப்படி ஜொலிக்குமோ அதை விட அவருடைய உடம்பு ஜொலிக்கிறது. பொன்னை அழித்த பொன்னுடைய ஜொலிப்பையும் வென்ற நன்மேனி, நல்ல அழகான திருமேனி உடையவர் அந்த பெருமான், புகழில் திகழும் அழகன், எல்லாராலும் புகழப்படும்படியான அழகையும் உடையவன், மன்னன் அவன் நமக்கு தலைவன் அரசன் கோன், பரிமிசை வந்த வள்ளல் குதிரை மேல் ஏறிக்கொண்டு வந்த வள்ளல், வள்ளல் என்றால் வழங்கினவன், பொருளை அள்ளி கொடுக்கிறவர். இப்போ மாணிக்க வாசகர் அரசன் பொருளெல்லாம் அள்ளி கோயில் கட்டி விட்டார், திரும்ப அரசனுக்கு இவர் இந்த கடனை கொடுக்க இவற்ற பணம் இல்லை. இப்ப இந்த பணத்துக்கு யாரு வந்து ஈடு செஞ்சது, சிவபெருமான் தான் வந்து ஈடு செய்கிறார். அரசனுக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை பொருளுக்கும் மாணிக்க வாசகருக்காக, ஐயோ நான் குதிரை கொண்டு வந்து விட்டு கொடுத்து விட்டேன் என்று மாணிக்க வாசகருக்காக கொடுத்ததினாலே மாணிக்க வாசகருக்கு வள்ளலாக இருந்தார். வள்ளல் தனக்கு வேண்டி வந்த புலவனுக்கு வாரி வழங்குவது போல தன்னை நாடிய மாணிக்க வாசகருக்கு கடன் அடைக்க தானே குதிரை சேவனா வந்து குதிரையை கொடுத்து ஈடு செஞ்சு போறார். அதனாலே வள்ளல் என்கிற பரி மிசை வந்த வள்ளல், குதிரை மேல் ஏறி வந்து கடன் தீர்த்து வைத்த வள்ளல். பெருந்துறையிலே திருப்பெருந்துறையில இருக்கிற தென்னவன், திருப்பெருந்துறையில இருக்கிற பாண்டி நாட்டவன். தென்னவன் என்றா பாண்டி நாட்டுக்காரன். பாண்டி நாட்டுக்கு மட்டுமா அவன் அரசன்? இல்லை, சேரலன் சேர நாட்டுக்கும் அவன் தான், சோழன் சோழ நாட்டுக்கும் ராஜா. ஆக திருப்பெருந்துறையில உள்ள பெருமானை தென்பாண்டி நாடன், தென்பாண்டி நாடன் என்று நான் பாடிக்கிட்டே வரேன்னு சொல்லி பாண்டி நாட்டுக்காக நான் பாடிக்கிட்டே நினைக்காதீங்க. அவன் தென்பாண்டி என்ற நாட்டிலே இருந்ததுனாலே அவன் பாண்டிக்காரன்னு சொன்னேன். ஆனா அவன் சேர நாட்டுக்கும் அவன்தான் கடவுள், சோழ நாட்டுக்கும் அவன்தான் கடவுள். அவன் தென்னவன், அவன் சேரவன், அவன் சோழன், மூன்று நாட்டுக்கும் அவனையே கடவுள் அப்படின்னா. இது வேறொரு இடத்தில் சொன்னார். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாட்டில் இருக்கிற சிவன் நான் சொல்றேன், தென்பாண்டி நாட்டன் என்று. அவன் தென்பாண்டி நாட்டுக்கு மட்டுமல்ல, எந்த நாட்டுக்கு போனாலும் அவன் அரசன் தான், எல்லா நாட்டுக்கும் அவன் அரசனான். சோழ நாட்டுக்கு சோழன், சேர நாட்டு சேரன், இன்னும் பேர் நாட்டுக்கு போனாலும் அங்கெல்லாம் அவன் தான் மன்னன். உலகம் முழுவதற்கும் அவனையே மன்னன் என்ற ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். நான் குறுகிய நோக்கமுடையவர் அல்ல. நான் பாண்டி நாட்டுக்காரன் பாண்டி நாட்டுக்காரன்னு பாடிவிட்டா பாண்டி நாட்டை மட்டும்தான் வைத்து இறைவனை குறுகிய நோக்கத்துல கொண்டு போய் ஒரு நாட்டுக்குரியவனா ஆக்கிறேன் நினைக்காதீங்கோ. அவன் ஒரு நாட்டுக்குரியவனாக சும்மா பாட்டுக்காக அப்படி பாடுறோமே தவிர அவன் எல்லா நாட்டுக்கும் உரியவன் என்பதை தெரிய வேண்டும் என்று இங்க நமக்கு விளக்கம் செய்கிறார். வள்ளல் பெருந்துரை மேய தன்னவன், சேரலன் சோழன் சீர்புயங்கன், சிறப்பு மிக்க பாம்பை அணிந்தவன். புயங்கம் என்றால் பாம்பு, புயங்கன் பாம்பை அணிந்தவன். பாம்பையே ஆபரணமாக அணிந்திருக்கிற பெருமான். பாம்பு என்பது நாதத்துக்கு அடையாளம், நாத வடிவாக விளங்குகிறவன். இறைவனை பெரும்பாலும் திருமேனி இல்லாமல் தான் காணுகிற விருப்பம் உள்ளவர் மாணிக்கவாசகர். அருவமாக வணங்கு, அருவத்தில் அவன் நாத ஒலி வடிவாக இருக்கிற இறைவன், நாதனாக ஒலி வடிவாக இறைவன் இருக்கிறான் என்று வணங்குகிற நிலை. யோக நிலையிலிருந்து அந்த மூலாதாரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய உயிரை கொண்டு போய் இந்த பிரமரந்தரம் என்ற மேல் வாயிலே கொண்டு போய் நிறுத்துவார். அந்த பிரமரந்தரமாகிய தொலை வடித்து மேலே வருவாரானால் அந்த இடத்திலே நாதாந்தம் என்ற இடம் இருக்கு. நாதத்தினுடைய முடிவு அந்த இடத்திலே ஒலி கேட்கலாம். எல்லா விதமான மூல ஒலிகளையும் அவர்கள் கேட்கலாம். அது இயற்கை ஒலி, கடவுள் ஒலிமயமாக அங்கே இருந்து உண்டு எல்லாவற்றையும் நமக்கு உணர்த்துகிறார். யோகிகளுக்கு அங்கே இருந்தார். அதுதான் சூக்கமை வாக்கு என்ற பிறக்கிற இடம். நாலு விதமான வாக்கிலே மிக நுட்பமான வாக்கு அதுதான். அந்த நாதத்தினுடைய ஆரம்பத்திலே இருக்கிற வாக்கு அது சூக்குமை வாக்கு. அந்த நாதத்திலே இருக்கிற ஒலியை கேட்கலாம். அதான் யோகத்தில் இருக்கிற போது அங்கே வீணை ஒலி கேட்கும், அல்லது யானை ஒலி கேட்கும், கடல் ஒலி கேட்கும், சங்கு ஒலி கேட்கும், புல்லாங்குழல் ஒலி கேட்கும், வண்டு ஒலி கேட்கும் என்று வீணை ஒலி கேட்கும் என்று இப்படி பத்து விதமான நாதங்களை யோகியர்கள் தங்கள் தங்கள் அனுபவத்துக்கு ஏற்றார்கள் கேட்பார். எல்லாருக்கும் பத்து ஒலி கேட்காது. அவரவர் அனுபவத்துக்கு இந்த பத்துல ஏதாவது ஒரு ஒலி மாறி மாறி கேட்கும், வேறு வேறு விதமான ஒலிகள் கேட்கும். அது மாதிரி சேரவான் பெருமாள் அப்படி யோக நிலையிலே பக்குவப்பட்டவர். சுந்தரர் யோக மார்க்கத்தை சார்ந்தவர். சுந்தருடைய தோழர் சேரவான், அவரும் யோகம். ரெண்டு பேரும் அதனால்தான் அதிக சிநேகமானார்கள் என்று சகமார்க்கம் என்று சொல்கிற யோக மார்க்கத்தில். அந்த யோக மார்க்கத்துல போச்சையும் பூசையும் முடிச்சு விட்டு அந்த பிரமரந்த தொலைகளை போய் தன் ஆத்மாவை நிறுத்தி பார்க்கிற போது சிலம்பொலி கேட்டார். அவருக்கு கேட்ட ஒலி சிலம்பொலி கேட்க. ஒரு நாள் இறைவன் வேணும்னே கேட்காம நிறுத்தினா அப்புறம் ஏன்னு கேட்டாருன்னு கதையெல்லாம் கேட்கும். ஆகவே அப்படி ஒலி கேட்டவர்கள், அவர் அந்த நாதாந்தத்திலே இருந்த ஒலியை கேட்டவர்கள் அப்பேற்பட்ட பெருமான் என்பதைத்தான் சீர்புயங்கன். புயங்கன் என்பது பாம்பு வடிவானவன்னா நாத வடிவானவன், ஒலிமயமானவன். முதல் வரியிலே நமக்கு சிவபுராணத்தை சொல்ற, நமச்சிவாய வாழ்கே நாதன் தாழ் வாழ்கே. நமச்சிவாய என்ற மந்திரம், வாயினால் ஒலிக்கிற நமச்சிவாய என்ற ஒலி இருக்கு பாருங்கள் நாதம், அந்த நமச்சிவாய என்ற ஒலி வடிவாகிய மந்திரம் இந்த உலகம் முழுவதும் வாழட்டும். உலகத்தில் உள்ள எல்லாருடைய உள்ளத்திலும் எல்லாருடைய வாயிலும் வாழட்டும். நாதன், நாதன்னா ஒலி வடிவானவர், ஒலியே வடிவாயிருக்கிற பெருமாள் எங்கும் வாழட்டும் என்று அங்கேயே அவர் வாழ்த்து வந்திருக்கிறார். அப்பேற்பட்ட பெருமானை வர நீ கோவாய். வாயிங்கே நீ குயில் பிள்ளாய், குயிர் பிள்ளாய், குயிர் குயிர் குயிலாகிய சிறு குஞ்சே பிள்ளைனா குஞ்சியுள்ள பிள்ளை என்ற சொல் குஞ்சை குறிக்கும். இனி அப்படி இல்லாமல் வயசு முதிர்ந்தா கூட இந்த கிள்ளை கிளிப்பிள்ளை அப்படின்னு சொல்லு. குஞ்சா இருக்கிற போதுதான் கிளிப்பிள்ளைன்னு அர்த்தம் இல்லை, பெரிய கிளியா இருந்தவங்க கிளிப்பிள்ளைன்னு சொல்லுவோம். அந்த பிள்ளை என்பது பொதுவா இளமை பெயரானாலும் அது முதிர்ந்த வழியும் கூட அந்த பெயருக்கு அர்த்தம் இல்லாமல் மூலப்போரிய பெயரோடு ஒட்டி கொண்டு நிற்கும். கூட நம்ம வீட்டுல சில குழந்தைகளுக்கு சின்ன பிள்ளையா இருக்கிற போது பேபின்னு பேர் வச்சிடும், அது கிழவியா போன கூட அப்புறம் அவங்களுக்கு பேரு பேபி தான். அந்த பேபிங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை, ஆனா அது மாதிரி தமிழ்ல ஒரு வார்த்தை நம்ம வீட்டுல இருக்குது, நம்முடைய வழக்கத்தில் இருக்குது. அது குழந்தை என்பது போல பார்ப்பு என்றால் பறவைகளினுடைய குஞ்சுக்கு பார்ப்பு, அதான் பிள்ளை அல்லது குஞ்சு பார்ப்பு. அந்த பார்ப்பு என்ற பெயரைத்தான் பாப்பு பாப்புன்னு சில பிள்ளைகளுக்கு பேர் வச்சுப்பாங்க, கடைசி வரல பாப்புதான். பாப்பு என்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. இன்னைக்கு ஏப்பா அந்த பெண்ணுக்கு அப்படி பேர் வச்சாங்க, இன்னைக்கு அந்த பேர் அப்படியே வழங்குதே கேட்டா அது இளமை பெயரால பிள்ளை என்று வைத்த பெயர் மாறாமல் நின்று விடுது. அதுபோல இந்த கிளிக்கும் குயிலுக்கும் இந்த பிள்ளை என்ற பெயர் இளமையில் வந்த பெயர், அது முதுமையான போதிலும் அறியாமல் நிற்கிற ஒரு பெயரா வந்தது. குயிர் பிள்ளாய் வா இங்கே, நீ இங்கே வா, நீ எங்கோ போய் கூட்டுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டு இருக்கே. மாலொடு நான்முகன் தேடி ஓவியர் உன்னி நிற்ப, அந்த பெருமானை ரெண்டு பேர் தான் நான் திருமால் பிரமன், ரெண்டு பேரும் தேடி 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 கடைசியில ஓய் ஓவியர் ஓஞ்சி போனார், அப்படியே களைச்சு போய்விட்டார், கண்டே பிடிக்க முடியல, தேடி களைத்து போனார். அதான் ஓவியர், ஓவுதல் என்பால் களைச்சு போதல் என்பது ஓச்சல், ஓய்வு என்பது ஓவு என்று கூட சுருக்கமா வரும். ஓவியர் ஓவி அவர் உன்னி நிற்ப, அப்படி ரொம்ப களைச்சு போய் பெருமானே உன்னை நான் அணிய முடியும் பார்க்க முடியே, நாங்க என்ன செய்வோம், எங்களுக்கு நீதான் வந்து நேரா காட்டணும் என்று அவனை மனசால தியானம் பண்ணார்களா. அப்படி எங்குற்றா எங்குற்றா என்று கேட்ட போது இங்குற்றேன் இங்குற்றேன் என்று இலிங்கத்தே தோன்றினான் என்று என்னுடைய அப்பர் சுவாமிகள் சொல்வார். பிரம்மாவும் விஷ்ணுவும் தேடி பார்த்துட்டு கடைசியில பெருமானே உனக்கு தெரியல, நான் கண்டுபிடிக்க முடியல, நீ எங்குற்றா எங்குற்றா என்று அவர்கள் கேட்ட போது இங்குற்றேன் இதோ இருக்கேன் என்று இலிங்கத்தில் இருந்து அவர்களுக்கு தோன்றி காட்சி அளித்தான் என்பதாக அவர் விளக்குவார். மாலொடு நான் முகம் தேடி ஓவி அவர் உன் இணைப்ப, உன் தடல் விண் பிளந்து ஓங்கி, ஒரு நெருப்பு ஆகாயத்தை பிளந்து கொண்டு மேலே போய் மேவி அன்று அண்டங்கடந்து உலக முடிவெல்லாம் தாண்டி விரிசுடராய் நின்றமையன், ஒரே நெருப்புமயமாயிருந்த பெருமான், சுடராய் நின்ற பெருமான், நெருப்பே வடிவாக இருந்த பெருமான். அப்பெருமான் நீராயிருப்பான், நெருப்பாயிருப்பான், காற்றாயிருப்பான், பஞ்சபூதமாய் இருப்பான். இதெல்லாம் நமக்கு நினைவூட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அஞ்சு தலங்களை வச்சார்கள். இப்படி நெருப்பா இருந்தார்னு காட்டுவதற்கு தான் இன்னைக்கு இந்த திருவண்ணாமலையை நியமிச்சு வச்சு, திருவண்ணாமலையில அவன் நெருப்பா இருப்பான் என்று புராணம் சொல்லி அந்த மலை உச்சியிலே ஒரு பெரிய தீபத்தை இன்றைக்கும் ஒளியேற்றி அவன் அன்றைக்கு இருந்த ஒளி போல் இது பேரொளியாக இல்லாவிட்டால் ஓரளவுக்கு அதை எடுத்து காட்டுகிற உதாரணமாக அந்த விழாவை நடத்தி வருகிறார். விண்பிளந்தோங்கி மேவி அன்று அண்டங்கடந்த விரிசுடராய் நின்ற மெய்யன், தாவி வரும் பரிப்பாகன் தாண்டி தாண்டி குதித்து வருகிற குதிரைப்பாகனாகிய பெருமான். இறைவன் பரிப்பாகன் என்று சொன்னான். பாகன் என்ற ஒரு வார்த்தை யானையை ஓட்டுகிறவனுக்கு பெயர், ஆனா குதிரையை ஓட்டுகிறானே அவனுக்கு பாகன் சொல்லப்படாது. அவன் என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா ராவுத்தன் என்று பெயர். யானைய ஓட்டுனா மாவுத்தன், குதிரைய ஓட்டுனா ராவுத்தன், மாவு ராவுன்னு வேற வித்தியாசம் இருக்கிறது. ஆனாலும் இங்கே சிவபெருமானை சொல்ல வருகிற போது அவனே ரிஷபத்துக்கும் அவன் பாகன், யானைக்கும் பாகன், குதிரைக்கும் பாகன், எல்லாத்துக்கும் அவன் பாகன் தான் என்று சொல்லிவிடுவார். விடைப்பாகன் என்று பல இடங்களில் வரும், விடைப்பாகா என்று சிவபுராணத்திலே சொல்றார். இங்கே பரிப்பாகன் குதிரையை ஓட்டுகிறவன், குதிரையை செலுத்துகிறவன். தாசடையுவன் வரக்குவாய் நீண்டு தொங்குகின்ற சடையுடைய பெருமான் வர கூவாயான். காருடை பொந்துகள் மேனி கடிபொடுவார் நீ குயிலே, காருடை பொந்துகள் மேனி. இது குயிலுக்கு அடைமொழி சொல்ற. கார் மேகம் போல கண்ணங்கரேன்னு இருக்கிற உடம்பு, அப்படி கருப்பா இருக்கிற உடம்பு சொன்னா அந்த குயில் போச்சுக்குமே அப்படிங்கிறதுனால பொந்துகள் மேனி பொண்ணா இருக்கு. என்ன பொண்ணுவோம் உடம்பு அப்படின்னா, காக்கைக்கும் கண் கொஞ்சம் பொன் கொச்சு. அதனால நீ கருப்பா இருக்கான்னு சொன்னால் கூட எனக்கு நீ பொண்ணுதான். அதனால நீ பொன் மேனி, பொந்துகள் மேனி. பொன்னே இல்ல, ஆனா பொன்மேனிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த அன்பு காரணமாக கருப்பும் அதை வளர்க்கின்ற தாய்க்கு பொன்னாக தோணும். காருடை பொந்துகள் மேனி கடிபொடியில் வாழும் குயிலே, அப்பேற்பட்ட உடம்பையும் அழகான கோயில் சோலையிலே வாழக்கூடியதுமாகிய குயிலே, சீருடை செங்கமலத்தில் திகழ் உருவாகிய செல்வன். சீருடை செங்கமலம் சிறப்பு பொருந்திய சிவந்த தாமரை கோயிலே திகழம் விளங்குகின்ற உருவாகிய செல்வன். பாரிடை பாதங்கள் காட்டி இந்த உலகத்திலே தன் திருவடிகளை பாருங்கள் பாருங்கள் எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்தும், பாசம் அறுத்து பாசத்தையும் நீக்கி என்னை ஆண்ட என்னையும் ஆட்கொண்டார். ஆருடை அம்பனின் மேனி, அவன் அழகான பொன் போன்ற மேனியை உடைய பெருமான். அமுதினை எனக்கு அமுதம் போல் இணைக்கிறவன். அப்பேற்பட்ட பெருமானை நீ கூவாய், வர கூவாய், அவன் வரும்படியாக நீ கூவ வேண்டும் என்று சொல்கிறார். அந்த பெருமானை சீருடை செங்கமலத்தில் திகழும் உருவாகிய செல்வன் சொன்னாரே, சிவபெருமான் எங்கையா தாமரத்தோடு இருக்கிறான் அப்படின்னு கேட்டால், ஒவ்வொருவருடைய உள்ள கமலமாகிய தாமரையில் இருக்கிறான். பிரம்மா மாதிரி தனியா ஒரு திருமால் உண்டியில பூத்த தாமரையில இருக்கிறான் தான் பிரம்மாவை சொல்லுவான். ஆனா சிவபெருமான் எப்படி இருக்கிறான், ஒவ்வொருவருடைய உள்ளமாகிய தாமரையில் இருக்கிறான். அதனால் நினைப்பாரது உள்ள கமலத்தின் கண் விரைந்து சேரலை ஏகினான் என்று கூறினான்னு பலர் சொல்லுவார். சீருடை சிறப்பு மிக்க செங்கமலத்தில் செம்மையான மனம். ஆகவே யாருடைய மனம் நேர்மை உள்ள மனமாக இருக்குதோ, நீதி நெறியை தப்பாது இருக்குதோ, அப்பேற்பட்டவருடைய உள்ளங்களிலெல்லாம் விளங்கிக் கொண்டிருக்கின்றவனாகிய எழுந்தபடி இருக்கின்றவனாகிய செல்வன் அந்த சோபெருமான் சொன்னார். கொந்தனவும் பொழிச்சோலை பூவும் குயிலே, கொந்து அணவும் கொத்து கொத்தாக பூக்கள் நெருங்கி பூத்திருக்கிற, கொந்துனா கொத்து, அணவும் நெருங்கி இருக்கிறது, கொத்து கொத்தா ஒரு கொத்துக்கு இன்னொரு கொத்துக்கும் இடைவெளி இல்லாம அவ்வளவு நெருக்கமா பூ பூத்திருக்கு அந்த சோலையில. அப்பேற்பட்ட பொடியில் உள்ள சோலையை உடைய குயிலே, பொழிச்சோலை பொழிதாகிய சோலை என்று ரெண்டையும் சேர்த்து சொல்லுகிறார். சோலை என்பதும் பொழில் என்பதும் ரெண்டும் ஒருவருடைய சொல், ஆனாலும் அதிலே கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லணும். சோலை என்று சொல்வதற்கே அது கொஞ்சம் உயரமான மரங்களை எல்லாம் உடையதாக இருக்கு. பொழில் என்பது சின்ன சின்ன செடிகள், ஒரு ஆள் உயரத்துலதான் இருக்கும், அதுக்கு மேல உயரமான செடி இருக்க நந்தவனம் சொல்றமே அது மாதிரி இருக்கக்கூடியதுக்குத்தான் பொழில் என்று பெயர்.
காட்டி அத திருப்பள்ளி வழிகளை சொல்வார். அந்த பெருமான் சுகச்சுவையான நெருப்பு மாதிரி உடம்பிருந்தது, அந்தனாக வடிவத்தில் வந்தார் என்றவா அது இங்கேயும் சொல்றார். அந்தனாகி வந்து பிராமண கோலத்திலே வந்தார். இங்கே அழகிய சேவடி காட்டி அவனுடைய இரண்டு திருவடிகளையும் என் கண் முன்னே காட்டினார். ஏதோ வெறும் திருவடியை காட்டினார் பொருள், திருவடினா என்னங்கிறத அவருக்கு உணர்த்திவிட்டார். திருவடி என்பது ஞானம், ஞானம் என்றால் என்னங்கிறத தெரிவித்தார், ஞானத்தை விளக்கினார், திருவடி ஞானத்தை அவருக்கு உணர்த்தினார். அப்புறம் என்ன சொன்னாரா, இந்த மாணிக்கவாசகன் யாருங்க, எனக்கு வேண்டிய ஆளு அப்படின்னு சொன்னார். நந்தமாராம் ஜீவன் என்று, ஜீவன் நன் தமர், இதை உட்கார்ந்திருக்கானே இந்த மாணிக்கவாசகன் நம் தவர், நம்முடைய தோழர், நமக்கு வேண்டிய உறவாளி என்று இங்கு என்னையும் ஆட்கொண்டருளும், என்னையும் ஆட்கொண்டார். அப்ப இறைவன் ஆட்கொள்ளும் போது மற்றவர்களுக்கெல்லாம் என்ன சொன்னாராம் மாணிக்க வாசகரை காட்டி, இவன் நமக்கு வேண்டிய ஐயா, இவன் நம்மாள், இவன் நமக்கு சொந்தக்க, நம் தமர், தமர் தான் உறவினன், நமக்கு சொந்தக்காரன் என்று சொன்னான். இறைவன் இப்படி சொல்லுவது உண்டா அப்படின்னு கேட்டா, சுந்தரரை கூட அப்படித்தான் சொல்லியிருக்காரு. சுந்தரர் ஒருத்தர பாடுற, சுந்தர கைலாயத்துக்கு போற போது அந்த சுந்தரர் அழைச்சி வரும்படியாக யானையெல்லாம் கொடுத்து அனுப்பினாரே, அந்த யானையின் மேல் உட்கார்ந்து கொண்டு பாடிக்கொண்டே போற. அப்ப சொல்றார், நந்த தன்மால் விடாமன் எழிலார் மிகு தேவல்லை கொண்டகிர் கொள்ள என்னை மற்ற யானை அருள் புரிந்து. இப்படி யானையும் கொடுத்து நந்தவர் ஊரன் என்றார். நம்முடைய தவர் இவன் ஊரன் என்று அந்த சிவபெருமான் ஆட்கொண்டார் என்று அவரும் பாடினார். அதே போல இவரும் மாணிக்க வாசகரை இறைவன் ஆட்கொண்ட போது என்ன சொல்லி ஆட்கொண்டாராம், நன் தமர் இவன் என்று ஆட்கொண்டார் என்று சொல்கிறார். இப்படி சொல்லி பாடுகின்ற அமைப்பை பல இடத்திலே நாம் பார்க்கிறோம். அப்பர் சுவாமிகள் இறைவனை சொல்லுகிற போது அங்கேயும் தமிழ் என்ற வார்த்தையை சொல்லி காட்டுற யானை தன்னை மிதிக்கிறதுக்காக வருது, கொஞ்சம் கூட பயப்படல. வல்லவன் யானையை ஏறி அவர் அழிக்கப்படுறார். அப்போ அவர் பாடுறார், சந்தனாமணியும் வண்ணபுரிவையுடையும் வளர்ப்பவரமும் அண்ணல்லரண்முரங்கேறும் அகரம்பாய நடவும் சின்னங்கடியில புணரும் உடையார் ஒருவர் தமர்னாம். பேர்பட்ட பெருமானுக்கு நான் தமர், அப்பேற்பட்ட பெருமானுக்கு நான் சொந்தக்காரன். இந்த யானையை கண்டு நான் பயப்படுவேனா? அஞ்சுவதாகொன்றும் இல்லை அஞ்சவர் வரும் இல்லை என்று அவர் பாடுறார். ஆகவே அந்த இறைவனுக்கு நாங்கள் சொந்தக்காரர் அடியார்கள் என்று சொல்லக்கூடிய அவ்வளவு உறவு அவர்களிடத்திலே நெருக்கமான அன்பு நெருங்கி இருந்தது என்பதை பார்க்கிறோம். இந்த இடத்துல அந்த சொல் வருகிறது, எந்த மாறாம் இவன் என்று இங்கு என்னையும் ஆட்கொண்டாரோ சந்தகல் போது மேனி தேவர் பிரான் வரக்கூவாய். அந்த சுந்தரர் பாடிய பாட்டுடைய சந்தமே இதில் இருக்கு. சுந்தரர் பாடின பாட்டிருக்க அது பார்க்கிற போது அப்ப சுந்தரர் பாடின பாட்டு இவருக்கு ஞாபகம் வந்து அந்த சந்தத்தையே பாடி ஊறி போய் திளைச்சி நிற்கிற இந்த நேரத்தில் எந்த மரம் என்று அவர் சொன்னது போல நந்த மரம் ஆரூரன் என்று சொன்னவர் எந்த மரம் இவன் என்று இங்கு என்னையும் ஆட்கொண்டாரூடும் என்று அதே அமைப்பிலே இங்கே பாடியிருக்கிறார். எனவே சுந்தரருக்கு காலத்தால் பிற்பட்டவர் மாணிக்கவாசகர் என்பதற்கு இது ஒரு சான்று. இவரை பார்த்துட்டு சுந்தரர் பாடினார் சொன்ன இவருக்கும் அவர் கடைசியில கைராயிட்டு போய்கிட்டு இருந்த காலத்துல இந்த பாட்டு நினைவு வர வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அவர் அங்க இறைவன் நேர இறைவன் உள்ளபடிக்கு அத்தனையும் கொடுத்து அந்த ஊரல் எனக்கு சொந்தக்காரன் அழிச்சோன்னு சொல்லி அழிச்சிருக்காரு. அதை அவரை அப்படியே பாடி காட்டாது. இது இறைவன் தன்னை ஆட்கொண்டவோ தன்னை இப்படி சொல்லி ஆட்கொண்டான் என்பதற்கு ஒரு சான்று தருகிறார்.
இந்த அளவிலே குயிர் பற்று நான் நிறைவு செய்கிறேன். வணக்கம்.